மேலும் அர்ஜுனிடம் 现在你按了，你可能用电话的那个手部的那个。மேலும் நாம் இந்த முக்கியமான ஞானத்தில் பல்வேறு நிலைகள் இருப்பதையும் நாம் காணலாம். உதாரணத்திற்கு பகவத்கீதையின் 9வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் இதுவே மிக மிக முக்கியமான ஞானம் என்று கூறுகின்றார். இதுவே மிக மிக ரகசியமான ஞானம் என்றும் அவர் கூறுகின்றார்.
So that knowledge we have to fit with what Krishna will speak here. So this also he says is the most secret knowledge. And he also says
it's
the highest
form
of
Bhakta.
So this knowledge
we have to fit with what Krishna will speak here.
So this of course is Bhakti.
Bhakti, yeah.
And we also see that Krishna says, I have other knowledge, which is very good. So he used the word Bhujya, secret, and Bhujyatara, more secret. But this knowledge is called Bhujyatama, means most
secret.
So we have three levels of knowledge. Why secret? The answer is that all spiritual knowledge is secret.
அனைத்து ஆன்மீக ஞானமும்
ரகசியமானது.
இதை நேரடியாக பெருவாரியான மக்களால் புரிந்து கொள்ள முடிகிறது.
Nevertheless, even in spiritual knowledge, there are different levels of physical.
எப்படி இருந்தாலும் இந்த ஆன்மீக ஞானத்திலும் பல்வேறு விதமான நிலைகள் கடினமாக உள்ளன.
So, the first level actually is knowledge of God in a very general way.
முதல் நிலையானது கடவுளை பற்றி பொதுவாக தெரிந்து கொள்ளும் ஞானமாகும்.
So this is more available to people than other
types. இது பெருவாரியான மக்களுக்கு மற்ற வகையான ஞானத்தை விட சுலபமாக கிடைக்கின்றது.
So we understand that God is very great and very powerful and he has all knowledge.
நாம் கடவுள் மிகவும் சக்தி வாய்ந்தவர், வலிமை வாய்ந்தவர், அனைத்து சுற்றுவாங்க அனைத்து ஞானத்தின் முறையில் என்று நாம் இந்த லௌகிக உலகத்தின் மூலம்
இந்த
ரூபத்தை பரமாத்மா என்று
அறியலாம். this is for also someone on understanding God.
இதுவும் ஒரு பொதுப்படையான கடவுளை பற்றி
ஞாபகம்.
மேலும் குறிப்பிட்ட வகையில் கடவுளை பற்றியும் நாம் அறிந்து கொள்ளலாம்.
That means God has a particular form and qualities and actions, and an individual can relate to God in a particular mood.
அதாவது பகவானுக்கு ஒரு குறிப்பிட்ட ரூபம் இருக்கின்றது. அவர் பலவிதமான குணங்களை உடையவர், பலவிதமான செயல்களை செய்கின்றார். மேலும் ஒரு தனிப்பட்ட நபர் அவருடன் ஒருவித சம்பந்தம் வைத்துக் கொள்ளலாம் என்பதை நாம் அறியலாம். இது மிகவும் பிரத்யேகமான கடவுளை பற்றிய
விளக்கமாகும்.
இந்த ரூபமானது பகவான் என்று அறியப்படுகிறது.
In this way we have a secret form, a more secret form, the most secret form.
இவ்வாறாக நாம் ரகசியமான ரூபம், மிக ரகசியமான ரூபம், மிக மிக ரகசியமான ரூபம் பல்வேறு நிலைகளை கடவுளை அறியலாம்.
So this is not mean that the most secret form cannot be understood or realized by anyone.
இந்த மிக மிக ரகசியமான நிலையானது யாராலும் புரிந்து கொள்ள முடியாதது என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எப்படி இருப்பினும் இந்த ரவிலோகத்தில் உள்ள மக்களுக்கு இது மிகவும் பிரசித்தமான ஒரு ரூபமாக இல்லாமல் இருக்கலாம். இந்த ரூபங்கள் ஒவ்வொன்றையும் உணர்வதற்கு பிரத்யேகமான வழிமுறைகள் உள்ளன. யோகம் என்பது பிரம்மனை பற்றி உணர்வதற்கு உதவுகிறது.
By using the intellect, we are able to control the senses, etc. And eventually, we can get rid of our identity as a body.
நாம் நமது புத்தியை உபயோகித்து நமது குலங்களை கட்டுப்படுத்தி இறுதியாக நம்மளுடைய தன்மையை உணர்வதற்கு வழிவகுக்கின்றது.
So from this, we get a very general conception of God.
இதிலிருந்து நாம் கடவுளை பற்றி பொதுப்படையாக அறிந்து கொள்ள
முடிகிறது.
யோக முறையை கடைபிடிக்கும் பொழுது நாம் புத்தி மற்றும் அகங்காரம் ஆகியவற்றின் செயல்பாடுகளை நிறுத்தி
வைக்கின்றோம்.
இதை செய்வதற்கு யோகியானவர் பரமாத்மாவை வாங்க வேண்டும். எனவே யோகியானவர் பரமாத்மாவை கடவுளாக உணர்கின்றார். ஆனால் பக்தி யோகத்தை கடைபிடிப்பவர் பகவானை முழுமையாக உணர்கின்றார். பக்தி ஏன் பகவானை உணர்வதற்கு ஏதுவாக அமைந்தால் பக்தியின் குறிக்கோளே பகவானுக்கு சேவை செய்வதே. நாம் மிகவும் பக்தியுடன் பகவானுக்கு சேவை செய்வதற்கு அவருடன் ஒரு தொடர்பு உள்ள போதே ஏதுவாக இருந்தது. எனவே ஒருவரது குறிக்கோளுக்கு ஏற்ப, அவர் பின்பற்றும் வழிமுறைக்கு ஏற்ப பகவானை வெவ்வேறு நிலைகளை உணர
முடிகின்றது.
எப்படி இருக்கணும்னா இவை அனைத்தும் வெவ்வேறு கடவுள்களை நாம்
நினைக்கக்கூடாது.
இவை அனைத்தும் ஒரே பகவானை வெவ்வேறு நிலைகளை உணரும் முறைகளா? எப்படி இருக்கணும் நாம் பின்பற்றும் வழியின் அடிப்படையில் பகவானை வெவ்வேறு நிலைகளை உணர
முடிகின்றது.
எனவே இவை அனைத்தும் பகவானது வெவ்வேறு நிலைகளே நாம் உணர முடியும் என்றாலும் ஒன்று மட்டும் மிக மிக உன்னதமானது. கிருஷ்ணர் கூறுகிறது போல் மிக மிக உன்னதம். வந்து அதுவே பகவான் என்பவர் வருவாங்க.
From this verse, Krishna is advising that I must teach you about bhakti, which is the highest person.
இந்த பதத்தில் கிருஷ்ணர் கூறுகின்றார், நான் உனக்கு உன்னதமான முறையை கூறுகிறேன், பக்தி கையாளுவதை செய்யவில்லை என்பதை சொல்லப்படுகிறேன் என்று கூறுகின்றார்.
So, although he has described Paramahansa, he described Brahman, he's also described Kriya Yoga, Kama Yoga, Yan Yoga, Kama Yoga. Now,
அவர் கர்மயோகம், அஷ்டாங்க யோகம், ஞான யோகம், பல யோகங்களை பற்றி விளக்கி கூறியிருந்தாலும் இப்பொழுது பக்தி யோகத்தை பற்றி உன்னதமான பக்தி
யோகத்தை பற்றி விளக்கி,
ஏனெனில் பக்தி யோகம் என்பது பகவான் என்ற நிலையில் கடவுளை நாம் உணர்வதற்கு உதவும்.
So an example may be given, we may have an object that the object is seen from far away, it's not very
visible. Now, one of the things that we have to do is to see that the object is seen from far away.
So if we see a hill from 20 miles away, 50 miles away, we see something is there, but we don't quite see that.
உதாரணத்துக்கு ஒரு மலையை நாம் வெகு தூரத்தில் 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பார்க்கணும்னா அது நமக்கு சரியாக தென்படுவதில்லை. நாம் காண்பது, நாம் உணர்வது உண்மையாக இருக்கலாம், ஆனால் தெளிவாக
தெரிவதில்லை.
அதே மாதிரியாக கடவுளை பற்றி நாம் உண்மையாகவே உணர முடியும், ஆனால் அது தெளிவாக ஒரு நிலையாக
இல்லை.
எனவே நாம் கடவுளை பற்றி நிறைய வர்ணனை செய்வதற்கு இயலாமல்
போகிறோம்.
இது பிரம்மனை உணர்வதை போன்றதாகும். இந்த மலையை உதாரணத்துக்கு எடுத்துக்கோ, இந்த மலையை நாம் நெருங்கி வந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பார்க்கலாம் என்றால் நாம் அந்த மலையை மிகவும் தெளிவாக பார்க்க முடியும். அதனுடைய உயரம், அதில் உள்ள மரம், செடிகொடிகள், தற்கள் இவை நாம் தெளிவாக உணரக்கூடிய ஒரு நிலையை இருக்கின்றோம். இது பரமாத்மாவை உணர்வதற்கு உள்ளதாகும்.
Then, if we get very close to the mountain, maybe 50 feet from the mountain, then we can see all the details.
மேலும் நாம் இந்த மலையை மேலும் நெருங்கி 5 அடிகள் தூரத்திற்கு வந்தோமேயானால் மிகவும் தெளிவாக, துல்லியமாக அனைத்தையும் நாம்
காணும்.
அங்குள்ள மரங்கள், செடிகள், கொடிகள், பூக்கள், கற்கள், மிருகங்கள், பறவைகள் அனைத்தையும் நாம் தெளிவாக பார்க்க
முடியும்.
நாம் மலை மீதும் ஏறி செல்லலாம், அதனுடைய கற்களை எடுத்து கையில் எடுத்து பார்க்க முடியலாம். எனவே நாம் அந்த மலையை பற்றி மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள
முடியும்.
நாம் உடனடியாக அந்த மலையுடன் தொடர்பு கொள்ள ஒரு நிலை புரிந்து கொள்ளக்கூடியது மிகவும் அதிகமாக
உயர்கிறது.
இது பகவானை உணர்வதை போன்றதாகும். ஆகவே நாம் ஒரே மலையை 50 கிலோமீட்டர் தூரத்திலிருந்தும் 5 கிலோமீட்டர் தூரத்திலிருந்தும் 5 அடிகள் தூரத்திலிருந்தும் பார்க்க முடிகிறது. நாம் அதனால் உணர்வுகள் அனைத்தும் உண்மையே,
ஆனால்
அதில் உள்ள விவரங்கள்
வித்தியாசப்படுகின்றன. அதே மாதிரியாக
பகவான், பரமாத்மா, நம்மன், பரமாத்மா, பகவான் என்ற நிலைகளில் கடவுளை உணரும் பொழுது ஒரே பகவானை தான் நாம் உணர்கின்றோம், ஆனால் விவரங்கள் வேறுபடுகின்றன. ஆகவே இந்த வழிமுறைகள் நமக்கு ஒரு குறிப்பிட்டளவே விவரங்களை தருகின்றன. உதாரணத்திற்கு ஞான யோகத்தை பின்பற்றும் பொழுது நாம் பிரம்மனை மட்டுமே
உணர்ந்திருக்கிறோம்.
பின்பற்றும் பொழுது நாம் இன்னும் சிறிது அதிக அளவை உணர்ந்திருக்கிறது, ஆனால் முழுமையாக உணரப்படுகிறது.
When one does bhakti yoga, then one is able to realize all the details.
Bhakti yoga se mehnat karne se bhagwan ke prati anek vivaranon ko unarat karte hain.
So this is the highest process that we may call the most difficult process.
Agar is unnatamana vali endra idu mehum kadinamana vali endru naan nenikkalam.
But strangely enough, easiest process.
Anal unmai idu meda sulabamana vali padaya. மற்ற
வழிமுறைகள்
வழி மட்டுமல்ல மிகவும் விரைவான வழியும் ஆகும். எப்படி இருக்கும், உன்னதமான வழி என்றால் அது மிகவும்
உதாரணத்திற்கு
20 அடிகளிலிருந்து நெருங்கி சென்று மலையை உணர்வு போல
உன்னதமான
பக்தி யோகத்தை அடையும் வழியாகும். மற்றொரு வழியும் உண்டு, வேறு எதையும் செய்யாமல் நேரடியாக பக்தி யோகத்தை
கையாளுவதாகும்.
இவ்வாறு செய்வோமையால் அது மிகவும் என்றால் சுலபமாகவும் விரைவாகவும் செய்யக்கூடிய செயல்படக்கூடிய வழியாக இருக்கும். கலியுகத்தில் படிப்படியாக பின்பற்றும் இந்த செயல்முறை பரிந்துரைக்கப்படுவதில்லை, பக்தியை நேரடியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய
பரிந்துரை.
இந்த உன்னதமான வழியை எவ்வாறு அனைவரும் ஏற்றுக்கொண்டு செய்ய முடியும், ஏனெனில் இது மிக சக்தி வாய்ந்த
வழிமுறையாகும்.
இது ஏன் மிகவும் சக்தி வாய்ந்த முறையாக இருக்கும்,
மிகவும்
அனைவரையும்
கட்டுப்படுத்துவதற்கான
எதிர்பாராதமாக துரதிருஷ்டமாக அனைவரும் இதையே கீழ்த்தரமான ஒரு வழிமுறை என்றும்
நினைக்கின்றனர்.
ஏனெனில் மக்கள் லௌகீக செயல்களில் ஈடுபடுவது போன்றும் லௌகீக உருவத்தை வெளிப்படுவது போன்றும்
காணப்படுகின்றன. But here are the devotees that use it in their body and they're worshipping a material form. So that's very low. So in that sense, this is Buddhism. It is secret. It's very difficult for some people to understand.
இந்த மிக மிக ரகசியமான முறையாகும். இதை பெரும்பாலான மக்களால் புரிந்து கொள்ள
முடியும்.
எண்ணத்திற்கு எதிர்மறையாக இந்த பக்தியானது லௌகிகமான வழிமுறை இல்லை, ஆனால் ஞான யோகமும் அஷ்டாங்க யோகமும் லௌகிகமான
வழிமுறைகளாகும்.
பக்தி என்பது மேற்குலம், அதாவது லௌகிக குணங்களுக்கும் அத்தனைக்கும் அப்பாற்பட்டதாகும். நமது குணங்கள் உடல் அனைத்தையும் உபயோகித்து ஒரு லௌகிக ஒரு மூர்த்தியை கோவிலில் வணங்கினாலும் இது லௌகிகமான வழிமுறை அல்ல,
ஆன்மீகமானது.
மேலும் அவதாரங்கள், ராமர் கிருஷ்ணன் போன்ற அவதாரங்களும்
லௌகிகமானவர்கள்
கூட இந்த உருவங்களை பார்க்க முடிந்ததனால் அது லௌகிக உருவங்களாகிறார்கள்.
ராமன்
தனது உள்ளங்களை கொண்டு ராமரை சித்தாலும் ராமர் லௌகிகமானவர்கள்.
எண்ணி
பார்க்க முடியாத அந்த சக்திகளின் மூலமாக பகவான் அரக்கர்களுக்கும் காட்சி அளித்தார். அதே சமயத்தில் பகவான் முழுக்க முழுமையாக ஆன்மீகமானவர், அவருக்கும் லௌகிகத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமே
கிடையாது.
எனவே நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும், பகவானது இந்த வெவ்வேறு ரூபங்கள் லௌகிகமானவை அல்ல. அவர் லௌகிக ரூபங்களை போன்று சொத்தமளித்தாலும் அவை அனைத்தும்
ஆன்மீகமானவை.
நான் பகவான் மிகவும் உன்னதமான நிலை என்று கூறினேன். எப்படி இருக்கணும், எவ்வளவு உன்னதமான அளவுக்கு நாம் வழிமுறை பகவானே உன்னதமான நிலை என்றும் இந்த பகவானிலும் பல்வேறு நிலைகள்
உண்டு.
பகவானது எல்லா அவதாரங்களிலும் நரசிம்மர் ராமர் கிருஷ்ணர் பூர்ணமான அவதாரங்கள். ஏனெனில் இந்த மூன்று அவதாரங்களும் பகவான் தனது சக்திகளை திருவாரியாக அதிகரித்திருந்தார். இந்த மூன்று ரூபங்களிலும் கிருஷ்ணர் மிக மிக பூர்ணமானது, ஏனெனில் அவர் மிகுந்த சக்திகளை வெளிப்படுத்துகிறார். எனவே தான் ஸ்ரீமத் பாகவதத்தில் கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான் என்று
கூறுவோம்.
அனைத்து அவதாரங்களும் விவரித்து கூறப்பட்டிருந்தாலும் கிருஷ்ணர் மற்ற அவதாரங்களிலிருந்து வேறாக விலக்கி
கூறப்பட்டுள்ளார்.
வார்த்தையானது பகவான் மற்ற அவதாரங்களை ராமராஜன் போன்ற அவதாரத்தை விளக்குவதற்காக
உபயோகப்படுத்தப்படவில்லை.
இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் கிருஷ்ணரது ரூபமான அனைத்து அவதாரங்களும் தன்னுள்
அழைத்துள்ளது.
மேலும் கிருஷ்ணரது ரூபத்தில் மற்ற அவதாரங்களில் வெளிப்படுத்தப்படும் குணங்கள் அதிக அளவில் குணாதிசயங்கள்
வெளிப்படுத்தப்படுகின்றன.
எனவே இதுதான் மிக மிக உன்னதமான ரூபமாகும். மேலும் இது மிகவும் ரகசியமான
ரூபமாகும்.
இந்த ரூபமானது ரகசியமான கேட்கப்படுகின்றால் கிருஷ்ணர் இந்த லௌகிக உலகத்தில் அவதரிக்கும் பொழுது யாரும் அவரை பகவான் என்று எண்ணி பார்க்கவில்லை.
And so at Korma, Parvara, Parnasuma appears. David doesn't understand this is God.
Korma avatar mode, Narsimha avatar mode. They are the animals.
When Krishna appears, Rama and Indra have confusion. They didn't understand this.
So
all the different forms, the form of Krishna is said to be Manushya Rupa, or Nara Akriti. He has a form like a human being. He looks like a human being.
எனவே நித்த ரூபங்களும் பகவான் கிருஷ்ணர் ரூபமாக நரகத்தி அந்த ரூபத்தை கொண்டது என்று விளக்கப்படுகிறது.
So therefore he is also difficult to understand the world without Krishna, only a material person.
எனவேதான் அவரை முழுமையாக புரிந்து கொள்வது என்பது மிகவும் கடினமாகும். மக்கள் அவரை சாதாரண ஒரு மனிதனாகவே கருதக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது.
So Krishna is the most secret or highest form.
He is
all described. That even in the form of Krishna there are different forms.
Hmm?
So the form in Dwarka is called Purna, the form in Mathura is called Purnakara, and the form in Vrindavan is called Purnama.
இந்த துவாரகையில் கிருஷ்ணர் பூர்ண என்றும் மதுரையில் பூர்ணகரா என்றும் பிருந்தாவனத்தில் பூர்ணகரா என்றும்
விளக்கப்படுகிறது.
உண்மையில் பார்க்க போனால் அனைத்தும் ஒரே விதம். ஒரே கிருஷ்ணரே சாதாரணமாக வாழ்க்கையில் இருந்தாலும் முதலில் இருந்தாலும் இரண்டாவது இருந்தாலும் தோஷத்தை நிலையை, அதாவது வாலிப நிலையை காட்டுவதில்லை. ஒரே மாதிரியாக காட்டியிருக்கிறார்
மூன்றிடத்திலும்.
ஏனெனில் மக்கள் அவரை அந்த மூன்று இடங்களும் வெவ்வேறு விதத்தில் பார்க்கின்றனர்.
So the people of Dwarka understand that Krishna is also God, he's also Krishna, he's also the relative.
உள்ள மக்கள் கிருஷ்ணரை கடவுளாக பார்ப்பதில்லை, அவரை குழந்தையாகவே பாவித்து
பழகினர்.
பிருந்தாவனத்தில் உள்ள கிருஷ்ணர் ரூபம் மிக மிக உன்னதமானதாக
சொல்லப்படுகிறது.
மேலும் இதுவே மிக மிக ரகசியமானதாகவும் கொடுக்கின்றது.
கிருஷ்ணர்
துவாரகையில் இருக்கும் பொழுது தேவர்கள் அவரை தவறாக புரிந்து கொள்ளவில்லை, அவர் கடவுள் என்பதை நன்றாக தெரிந்து
கொள்கின்றனர்.
இதுவே உன்னதமான மிக மிக உன்னதமான ரூபமாகும். மேலும் பிருந்தாவனத்தில் உள்ள அவரது ரூபத்தையும் பல்வேறு மக்கள் பல விதங்களில் உணர்கின்றனர்,
பார்க்கின்றனர்.
விதமானது இங்கு பல விதமான மக்கள் கிருஷ்ணரை பல விதங்களில் பார்க்கின்றனர். முழுமையாக புரிந்து கொள்வதே ஒரு நிலையில்
உள்ளனர்.
இந்த பக்தர்கள் யாரும் கோபர்கள், கோபிகள் இவர்களே கிருஷ்ணரை முழுமையாக பார்க்கும் வாய்ப்பு
பெற்றுள்ளார்கள்.
இந்த கோபிகளில் கூட வெவ்வேறு நிலைகள் உண்டு. இந்த கோபிகளின் அனைத்திலும் உன்னதமாக உயர்ந்தவர் ராதை. இது மட்டுமே பகவான் கிருஷ்ணரை முழுமையாக உணர்ந்துள்ளார்.
we worship Brahma. So this has been revealed by Chaitanya
Mahaprabhu.
So the Lord Chaitanya is most merciful and he has given the method of bhakti through the chanting of Brahma.
Jai Shri Padme Padma Vachanam Ki Jai Shri Padme Padma Vachanam Ki.